நாம் இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் நம் கர்த்தர் கிருபையாய் ஆறாவது அதிகாரத்தை முடித்து நாம் ஏழாம் அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் கர்த்தர் கிருபையாய் இந்த ஆறு அதிகாரத்திலே அருமையான சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அன்றைக்கு நன்றி சொல்லுவோம். மற்றொரு அதிகாரம் ஏழாம் அதிகாரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த நாளிலே ஏழாம் அதிகாரம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக நாம் வேத பகுதி ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் முடிய ஒன்னாம் அதிகாரம் சாரி ஒன்னாம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் முடிய ஒன்னாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் முடிய நாம் சிந்திக்கும்படியாக இந்த பிரசங்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியான வேத பகுதியாக நாம் இருக்கிறோம். நாம் இங்க பார்க்கிறோம் முக்கியமாக நம்முடைய காரியத்தில் முக்கியமாக நாம் இங்கே நான் பார்க்குறோம். அவர் தம்முடைய இந்த ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் பாருங்களேன். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நமுகமுக்கு போனார். அந்த இடத்துல படிக்கிறோம் அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நமுகமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரரை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரையரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்ததுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரையை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கதை கண்டார்கள். நம்ம இந்த பத்து வசனத்துல நம்ம முக்கியமாக பார்க்கிறோம் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லும் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதி என்று சொன்னால் நூறு இராணுவ வீரர்களுக்கு அதிபதி, நூற்றுக்கு அதிபதி அப்படி சொல்வார்கள் சரிங்களா. நூறு இராணுவ வீரர்களுக்கு அதிபதி, அப்படியா நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லல அந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த இடத்துல அரசாங்க வேலையில ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவன் நூறு இராணுவ வீரர்களுக்கு அதிபதியா இருக்கிற நூற்றுக்கு அதிபதி அவன் பேர் இல்லைங்களா, அப்படிதான் சொல்வார்கள். அப்ப அவனுடைய வேலைக்காரன் சுகவீனத்தோடு மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த வேலையில அந்த இடத்துல இயேசுவாண்டரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல அங்க பாக்குறோம் அங்க வந்து இயேசுவாண்டர் போய் சுகத்துக்குள்ளாக அந்த வேலைக்காரன் சொஸ்தம் அடையும் என்று சொல்லி பிரயாசப்படுறத பார்க்கலாம். மாத்திரமல்ல இயேசுவானவர் வருவதற்கு முன்னாடி நீர் அந்த இடத்துலயே நில்லும், எங்க வீட்டுக்கு வர நான் பாத்திரம் அல்ல, நான் தகுதியே இல்லை, நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்தை பார்த்து முடிக்கிறோங்க. நம்ம இங்க பாக்குறோம் முக்கியமாக நம்ம இங்க கத்துக்கொள்ள முடியாத காரியங்கள், அருமையான காரியங்கள். நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா கத்துக்கொள்ள முடியாத காரியங்கள் மிக அருமையான சத்தியம் இங்க அடங்கியிருக்குது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கையில நாம் நம்முடைய நமக்கு தெரிந்த நண்பர்களா இருக்கட்டும், நம்முடைய நம்மோடு பழகிற நண்பர்களா இருக்கட்டும், நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கட்டும், நமக்கு சபையோட புதிதாவர்கள நண்பர்களா இருக்கட்டும், அவர்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா. அவர்கள் தேவையுள்ள மக்களாய் இருக்கிறார். நிச்சயமா நாம் அறிந்திருக்கும் பொழுது அவர்களும் கட்டாயமாக அறிந்து கொள்ளும், ஏன்னா அவர்கள் தேவையுள்ள மக்கள் இல்லைங்களா, அவர்கள் தேவையுள்ள மக்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவ்விதமாக நாம் அந்த விதமான தேவையுள்ள மக்களை இந்த இயேசுவை காண்பிக்கும் பொழுது இயேசுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை வழிவகுக்கிறதாய் இருக்கிறது. நிச்சயமாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு ஒரு வல்லமையான ஒரு ஊழியனாக செயல்பட கடமைப்பட்டுடும். ஏன்னா நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை எனக்கு தெரியும் சொல்றோம், இயேசுடைய அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம், இயேசுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவ்விதமாக பெற்று நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்காதபடி நாம் வாழ்வோம் என்றால் அது 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 ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே அல்ல, இல்லைங்களா? இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருப்பா என்றால், நீ இயேசுவை அறிந்திருப்பா என்றால், நிச்சயமா நீ என்ன செய்வ? உன்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், உன்னோடு பழகிற மக்களா இருக்கட்டும், உனக்கு அறிவுமானவர்களா இருக்கட்டும், நீ எதைதான் காமிப்ப? எதான் காமிப்ப? அவன் உலகத்தை காமிக்க மாட்டான், பொன் பொருளையே காமிச்சு மாட்டான், உலகத்தை பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டான். எதான் காமிப்பான்? இயேசுவை காமிப்பான். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் உண்மையான விசுவாசி, அவன் தான் இயேசுக்கு உண்மையாய் செய்கிற சீஷன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க பாக்குறோம், நம்ம இங்க பாக்குறோம், முக்கியமாக ஒரு இந்த இடத்துல நம்ம படிக்கும்படியான காரியத்துல முக்கியமா நாம் பாக்குறோம், ஒரு ரெண்டு இடங்கள்ல, அதாவது இந்த சுவிசேஷ பகுதியில, இந்த சுவிசேஷ நான்கு புஸ்தகம், மத்தேய, மார்க்கு, லூக்கா ஆகியவன் நான்கு புஸ்தகத்துல ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் அந்த நபர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறார். எத்தனை இடங்கள்ல? ரெண்டு இடங்கள்ல அந்த நபரை பார்த்து நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறார். ஒன்னு மத்தேய புஸ்தகம் 15:28 பார்க்கலாம். மத்தேய புஸ்தகம் 15:28 ரெண்டு நபர்களை மட்டும் அந்த விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறார். மத்தேய புஸ்தகம் 15:28 அங்க பாருங்களேன், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆட்கடுவது என்று சொல்றார். யாருங்க அந்த ஸ்திரீயானவள்? அந்த ஸ்திரீயானவள் யாருன்னா, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, பாத்தீங்களா, கானானிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அந்த மகளுக்காக அந்த ஸ்திரீயானவள் போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வதை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பார்த்து, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிதான விதத்துல பாராட்டை கொடுக்கிறார். அந்த ஒரு இடத்துல பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல இன்னைக்கு நம்ம படிச்சோம் பாருங்க, லூக்கா புஸ்தகம் 7 இந்த மனுஷனுடைய விசுவாசம். யாருங்க இந்த மனுஷன்? யாருங்க? நூற்றுக்கு அதிபதி. இந்த மனுஷனுடைய விசுவாசம் இங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே, மத்தேய புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயா இருக்கட்டும், இந்த புஸ்தகத்துல இந்த லூக்கா 7 சொல்லப்பட்ட இந்த மனுஷனா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே புறஜாதிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருமே புறஜாதிகள். புறஜாதிகள் என்று சொன்னாலும், யூத குலத்தை சேராதவர்கள். இயேசுவானவர் யூத குலத்திலும் வந்தவர் இல்லைங்களா? அந்த நாட்கள்ல யூத மக்கள் தான் இயேசுக்குரியவர்கள். இயேசுக்குரியவர்கள் யாருன்னா, யூத குலத்து மக்கள் தான். இயேசு சொந்த பாராட்ட யார் தான்? யூத குல மக்கள் தான் சொந்த பாராட்ட முடியும் சொல்லி ஒரு விதமான பாரபட்சத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இல்லைங்க. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள். எப்படியான விசுவாசம்? பெரிதான விசுவாசத்தை வைத்தார்கள். இவர்கள் யாரு? இந்த ரெண்டு இடத்துலயும் இயேசுவானவர் அவர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பெரிதான விதத்துல பாராட்டி கொடுக்கிறார். அப்ப இந்த மக்கள் யாருங்க? புறஜாதியார்கள், யூத குலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், யூத குலத்தை சேராதவர்கள், புறஜாதியானவர்கள். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சந்திக்கிறத பார்க்கலாம் பாருங்க. இப்ப இங்க பாக்குறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், அதெல்லாம் கண்டுகொள்ளும் அவசியமே இல்லை. அப்ப இங்க இதுல இருந்து கத்துக்கொள்ளும்படியான ஒரு காரியம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அவர்கள் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா எந்த விதமான காரியங்களா இருக்கலாம், இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல கிடையவே கிடையாது, அவர்கள் யாரா இருக்கலாம். இப்ப இங்க பாக்குறோம், இந்த இடத்துல பாக்கலாம், புறஜாதியார்கள் அந்த இயேசுவை பெரிதான விசுவாசத்தை வைத்தார்கள். மேலுமாக நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் பெரிதான விதத்துல அவர்களை பாராட்டுகிறதே பார்க்கலாம். அப்ப இங்க பாக்கலாம், இப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட ஒருத்தன் தான் இந்த நூற்றுக்கு அதிபதி. 7 படிக்கிறோமா இல்லைங்களா, முதல் 10 நூற்றுக்கு அதிபதி. அப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்விதமாக செயல்படுகிறான்? அப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளும்படியான காரியம், இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிதான விசுவாசத்தை காமித்தான். அப்ப பாக்குறோம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஊழியனாக செயல்படுறத பார்க்கலாம், வல்லமையான ஒரு சீஷனாக செயல்படுறத பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதியுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக அவன் நூற்றுக்கு அதிபதியாய் காணப்பட்டிருந்த பொழுதும் அவன் அந்த வேலைக்காரனுக்கு வேலையாளாய் செயல்பட்டான். சொல்ல போனா அந்த வேலைக்காரனுக்கு வேலையாளாய் செயல்பட்டான். இந்த இடத்துல சொல்ல போனா, எப்படியாக இயேசுவுக்கு நாம் பணியாக செயல்பட முடியும், எப்படியாக இயேசுவுக்கு நாம் பணியாற்ற முடியும் சொல்லி இந்த இடத்துல நம்ம அருமையான காரியங்களை கத்துக்கொள்ளலாம். இங்க இன்னொன்னு சொல்ல போனா, இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதி வேலை ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம், இன்னொன்னு சொல்ல போனா நூற்றுக்கு அதிபதி பாக்குற வேலை ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம், பக்திக்குரிய ஸ்தலமா இருந்துச்சா? அவனுடைய வேலையே மிலிட்டரி, ராணுவத்துல வேலை பார்த்ததுதான் இருந்தான். ராணுவத்துல அந்த பக்தி எல்லாம் பார்க்க முடியுமா?
இன்னமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அந்த பக்திக்குரிய ஒரு ஸ்தலமாக காணப்படவே இல்லை. அவன் ஒரு ராணுவத்தில வேலைப்பாட்டுல நூற்றுக்கு அதிபதியா இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பெரிதான விசுவாசத்தை இயேசு மேல வைத்திருந்தான். நல்லா புரிஞ்சுதா? பெண்ணிக்கும் நம்முடைய வாழ்க்கையில கத்துக்கப்படியான மற்றொரு காரியம் என்ன? நீ வேலை எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அந்த இடத்துலும் ஆண்டவருக்கு விசுவாசமாய், ஆண்டவருக்கு வல்லமையாய், அந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யலாம். தப்பே இல்லை. நான் ஊழியத்துக்கு போனாதான் இயேசுவை பிரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதுல தப்பு கணக்கு. நீங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு மட்டும்தான், ஊழியத்துக்கு போனாதான் இயேசுவை பிரியப்படுத்தும். இல்லைங்க, எந்த வேலையில இருந்தாலும், உலக வேலையில எந்த வேலையில இருந்தாலும், அந்த இடத்துல, அந்த இடத்துல இருக்கிற இடத்துல இயேசுக்கு உண்மையா இருக்கிறியா, இயேசுக்கு பிரியமா வாழ்றியா, இயேசுக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிறியா? இதோ இந்த இடத்துல பாக்குறோம், இந்த மிலிட்டரியில இருக்கிற இந்த மனுஷன் கூட அந்த இடத்துல வேலையில இருந்தான். வேலையில இருந்தாலும் கூட, அவன் பக்திக்குரிய ஸ்தலமா இல்லாம இருந்தா கூட, ஒரு மிலிட்டரி வேலையில இருந்தாலும் கூட, அந்த இடத்துல இயேசுக்குரிய மனுஷனாக, இயேசுவை பிரியப்படுத்துற மனுஷனாக, இயேசு மேல பெரிய விசுவாசத்தை காண்பிக்கிற மனுஷனாக வாழ்ந்து காண்பித்தான். அப்ப இங்க பாக்குறோம், அருமையான ஒரு 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 இயேசுவுக்கு எப்படி பணி செய்யலாம், இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தலாம், இயேசுக்கு எப்படி பிரியமா வாழலாம், இயேசுக்கு எப்படி நான் வல்லமையான ஊழியனாக செயல்படலாம் சொல்லி அவன் செயல்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இந்த மனுஷனை போல நாம் செயல்பட வேண்டும், இந்த மனுஷனை போல நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஊழியத்துல, இந்த சபைக்குரிய காரியங்கள்ல நாம் எப்படியாக இயேசுவை பிரியப்படுத்தலாம், எப்படியாக இயேசுவுக்கு ஒரு வல்லமையான ஊழியனாக செயல்படலாம். சிந்திக்கலாமா இல்லையா? சிந்திக்கலாமா இல்லையா? அங்க செயல்பட்டான் இந்த நூற்றுக்கு அதிபதி. இயேசுக்கு பிரியமான ஒரு பணியாளாக, இயேசுவுக்கு உன்னதமான ஒரு வல்லமையான ஊழியனாக, ஒரு சீஷனாக செயல்பட்டான். அந்த இடத்துல ஒரு அருமையான மூன்று முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ், மூன்று முக்கியமான ஒரு தகுதிகளை வைத்திருந்தான். எப்படியாக அவன் வல்லமையாய் ஊழியனாக செயல்பட்டான்னு சொல்லி, எப்படியாக வல்லமையான ஊழியனாக செயல்பட்டான்னு சொல்லி மூன்று அருமையான குவாலிபிகேஷன்ஸ், மூன்று அருமையான தகுதிகளை வைத்திருந்தான். அது என்ன தகுதியை பார்க்கலாமா? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். யார் வல்லமையான ஊழியன், யார் வல்லமையான சீஷன் பார்க்கலாமா? யார் வல்லமையான ஊழியன், யார் வல்லமையான சீஷன் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு கூட நம்முடைய இந்த அருமையான செய்தி உலாய் கடந்து போகும் பொழுது நாம் அந்த வல்லமையான ஊழியர்களாய் செயல்பட வேண்டும் என்றால் இந்த அருமையான மூன்று முக்கிய தகுதிகளை உன்னில் எண்ணில் காணப்பட வேண்டும். நல்லா புரிந்துக்கோ. இன்னைக்கு நீ இயேசுக்கு வல்லமையாய் ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால், ஐயோ இந்த மனுஷன் அவிதமாக தான் இருந்தான், இவன் சொல்ல போனா ஒரு அபரஜாதியான், இவன் சொல்ல போனா வேலை ஸ்தலம் கூட பக்திக்குரிய ஸ்தலம் இல்ல, அவிதமான வேலையிலும் கூட அவன் வல்லமையான ஊழியனாக சீஷனாக செயல்பட்டான். இயேசுக்குள்ளாக ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ற ஒரு ஊழியனாக செயல்பட்டான். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்கிற நீ அந்த இயேசுக்கு வல்லமையான ஊழியனாக செயல்படுகிறாயா? அப்படியான ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று முக்கிய தகுதிகளை கொண்டிருக்கும் மனுஷனாய் காணப்பட வேண்டும். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூன்று முக்கியமான தகுதிகள், மூன்று முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ். அது என்ன? இயேசுக்கு வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற மூன்று முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ், முதலாவது ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் நாம் செயல்பட வேண்டும் என்றால், நாமாகவே இந்த அருமையான ஊழியம் சாதாரணமான ஊழியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த அருமையான ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், இந்த அருமையான ஊழியம் தேவாதி தேவனுடைய ஊழியம், இந்த அருமையான ஊழியம் தேவனை மகிமைப்படுத்துற ஊழியம், இயேசுவுக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யற ஊழியம், ஒரு உத்தரவாதம் உள்ள ஊழியம், ஒரு பொறுப்பு மிகுந்த ஊழியம், ஒரு சாட்சியை கொடுக்கிற ஊழியம் சாதாரணமான ஊழியம் நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த ஊழியத்துல நாம் வல்லமையாய் செயல்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படியா செயல்பட வேணும்? வல்லமையாய் செயல்பட வேண்டும். ஆக வல்லமையான ஊழியக்காரனாய் செயல்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ். ஆகவே நாம் இவ்விதமாக சிந்திக்கிறோம்ல, நம் ஜபத்தோடு, நாம் ஜப சிந்தையோடு நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்ன அந்த மூன்று முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ்? முதலாவதாக ஒரு வல்லமையான ஊழியக்காரன், ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அந்த இயேசுவை உயர்வான ஒரு பார்வை கொண்டவனாக வைத்திருக்க வேண்டும். ஒரு உயர்வான ஒரு பார்வையை கொண்டவனாக, ஒரு பெரிய மதிப்பை கொண்டிருக்க வேண்டும். யார? இயேசுவை ஒரு பெரிய ஒரு உயர்வான பார்வை, பெரிய ஒரு எக்ஸால்டட் வியூ, ஒரு பெரிய உயர்வான பார்வை, பெரிய உயர்வான மதிப்பை கொண்டிருக்கிற சிந்தை எண்ணம் மிக மிக அவசியம். முதலாவது காரியம் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம இங்க பாக்குறோம் இந்த நூற்றுக்கு அதிபதி அவ்விதமாக இயேசுவை உயர்த்தி வைத்திருந்தாங்க. அவன் ஒரு சாதாரணமான மனுஷன் தான், ஒரு மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் தான், அவன் ஒரு புரட்சி ஆதியான் தான். ஆனா அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இயேசுவை உயர்வான பார்வை கொண்டவனாய் வைத்திருந்தான், உயர்வான ஒரு மதிப்பை வைத்திருந்தான். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 7:7 அங்க பாக்குறோம், நான் உம்மிடத்தில் வரவும் சொல்றான் பாருங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக என்னவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடேப்பா அப்படின்னா என்ன அர்த்தங்க, அவன் புரிந்து வச்சிருந்தான் அந்த இயேசு என்கிற கடவுள் எவ்வளோ வல்லமை கொண்ட கடவுள், எவ்வளோ அதிகாரம் கொண்ட கடவுள், எவ்வளோ சர்வத்தையும் ஆளுகின்ற கடவுள். அதை அவன் புரிந்து வைத்திருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்றான், நீ என்னிடத்தில் ஐயோ நான் உன்னிடத்தில் வரக்கூட தகுதி இல்லை, நான் உன்னிடத்தில் வரக்கூட தகுதி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்ன அப்படியாக சொல்லும்படியான காரியம் என்ன தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய அதிகாரம் கொண்ட கடவுள், எவ்வளோ பெரிய வல்லமுள்ள கடவுள். அப்ப அந்த இடத்துல பாக்குறான், என்னால ஒன்றுமே முடியாது, ஐயோ நான் ஒரு பெரியவரை 100 அதிபதியா வேலை பார்த்திருந்தாலும் கூட என்னுடைய வேலைக்காரருடைய நிலைமை எவ்வளவு கொடிய நிலைமை, என்னுடைய வேலைக்காரனுடைய நிலைமை எவ்வளவு கொடிய நிலை. அந்த இடத்துல சொல்லப்படுறது அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்லி படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு மனுஷனை என்னால முடியாது, என்னால குணப்படுத்தவே முடியாது, என்னுடைய வல்லமைக்கு மேலானது, என்னுடைய அதிகாரத்துக்கு மேலானது இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னால முடியவே முடியாது. அப்படியாக தன்னுடைய வேலைக்காரனுடைய பரிதாப நிலையை அறிந்திருந்தான். ஆக அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் அந்த சர்வத்தையும் ஆளுகை செற இந்த வல்லமை கொண்ட அந்த படை அனைத்து படைப்புகளுக்கும் காரண கர்த்தாவாகிய அந்த அதிகாரம் உள்ள அந்த உன்னதமான அந்த ஒரு இடத்துல அவன் போயாக வேண்டும், அவன் போயாக வேண்டும். அவர் தான் இயேசு ஆண்டவர், அவர் தான் இயேசு ஆண்டவர். அவன் அறிந்திருந்தான், அவன் உணர்ந்திருந்தான், அப்படிப்பட்ட கடவுளிடத்தில் அவன் போயாக வேண்டும் சொல்லி அவன் உணர்ந்திருந்தான். அந்த இடத்துல அதான் அங்க பாக்குறோம், அந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையின் மூலமா பார்க்கும்பொழுது ஐயோ அவர் வந்து வீட்டுல வந்து சுகமாக்கணும் அவசியமே இல்லை, அவன் முழுமையா இதை அவன் உணர்ந்து பேசுறான். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்பொழுது என்ன சுஸ்தமாவான். என்ன அருமையான விசுவாசம் கவனிச்சீங்களா, அந்த இடத்துல இயேசுவின் பேர்ல எவ்வளவு பிரதான விசுவாசத்தை வைத்திருந்தான் பாத்தீங்களா, இயேசுவின் பேர்ல எவ்வளவு பிரதான உயர்வான மதிப்பை வைத்திருந்தான் பாத்தீங்களா. இந்த படைப்பை படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எப்படி படைத்தார், தம்முடைய ஒரே வார்த்தை கொண்டு படைத்தார், தம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்தார். பூமி உண்டா கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிடுச்சு அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரே தம்முடைய வார்த்தை கொண்டு படைத்தவர், தம்முடைய வார்த்தையினால எதுவுமே செய்ய முடியுமா, முடியாதா, கட்டாயமாக. இதோ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தம்முடைய வார்த்தை கொண்டு படைத்திருக்கும் பொழுது இதோ இதெல்லாம் எம்மாத்திரம், அவரால் முடியாதா. அமிதமாக இயேசுவின் பேர்ல அவ்வளோ பெரிதான ஒரு உயர்வான மதிப்பை வைத்திருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீனும் நானும் ஆண்டருக்கு வல்லமையாய் ஊழியை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டருக்கு வல்லமையான ஊழியக்காரனாக எழும்ப வேண்டும் என்றால், ஒரு சீஷனாக விசுவாசியாய் வல்லமையாய் ஆண்டருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், முதல் முக்கியமாக அந்த இயேசுவை நீ எப்படி பார்க்கிற, அந்த இயேசுவை எப்படி நீ உயர்த்தி பார்க்கிற, அந்த இயேசுவை எப்படி உயர்வான பார்வை வைக்கிற, அந்த இயேசுவை குறித்து எப்படியான உயர்வான பார்வையை வைக்கிற. இன்னைக்கு அநேக இடங்கள்ல அநேக சபைகள்ல ஊழியம் தொய்ந்து போய் கிடக்கிறது, இன்னைக்கு அநேக இடங்கள்ல அநேக ஊழியம் அப்படியே மட்டாய் போயிருச்சு, செத்து போயிருச்சு. அந்த அநேக ஊழியர்கள் உற்சாம எழும்புறது இல்ல, விசுவாசிகளும் உற்சாம எழும்புறது இல்ல. காரணம் என்ன தெரியுமா, அந்த இயேசுவை அந்த கடவுளை கடவுளா பாக்குறத விட்டுறாங்க, அந்த கடவுளை கடவுளா பாக்கிறத விட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கடவுள், அவ்வளோ வல்லமை பிறந்த கடவுள், அவ்வளோடப்பா இவ்வளோ பெரியதான கடவுள் சொல்லி அந்த பெரிய உயர்வான மதிப்பை நீ வைக்கிறாயா, அந்த கடவுளை குறித்து தானே உயர்வான மதிப்பை வைத்திருக்கிறாயா. அவிதமாக வைத்திருக்கும் பொழுதுதான் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து அடியப்பா பாராட்டுகிறார், அந்த மனுஷனை பார்த்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த உன்னதமான காரியத்தை பார்த்து பாராட்டுகிறார். நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல பாக்குறோம் ஒரு ஒரு அற்புதத்தை அங்கு அவர் செய்கிறார். ஆச்சரியமாக அந்த அற்புதம் எதை காட்டுறது, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை காமிக்கிறது பார்க்கலாம். அதனாலதான் நீங்க பார்த்தா 10:7 அங்கு வேலைக்காரர் சுகம் அடைந்திருக்கதை கண்டார்கள். அப்ப அந்த வேலைக்காரருடைய சுகத்தை அவன் பார்க்க முடிகிறது. அப்ப தேவாதி தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்து உணர்ந்து வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் மகத்தான ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல அற்புதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய பார்வையில் ஐயோ என்னுடைய வேலைக்காரன் பாவத்திலே பாவ நாசமோசத்திலே பாவ பிழையிலே விழுந்து போய் கிடக்கிற அந்த இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். அந்த சுகமாக்குதல் ஆண்டுடைய வல்லமினால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே இந்த அற்புதம் என்று சொல்ற காரியம் ஆவிக்குரிய விதத்துல பார்க்கணும், ஆவிக்குரிய பார்வையில நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி விழுந்து போய் கிடக்கிறாங்க, பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறாங்க, பாவ நாசமோசத்துல மறித்து போய் கிடக்கிறாங்க. அப்படியான பாவ நாசமோசத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக, அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, அந்த பாவத்துல மறித்து போய் கிடக்கிற ஆத்மாக உயிர்ப்பிக்கும்படியான வல்லமை யார் இடத்துல மாத்திரம்தான் உண்டு? இயேசு இடத்துல மாத்திரம். அப்ப இயேசுவை வல்லமை கொண்ட கடவுளாய், இயேசுவை பெரிய கடவுளாய், இயேசுவை வல்லமை மிகுந்த கடவுளாய், உனக்கு எந்த இப்படியான விசுவாசம் எங்க வந்தது? எங்கிருந்து வந்தது? அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க, கேள்விப்படுறாங்க. ஆமாங்க, அவனுடைய அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். அந்த இடத்துல பாக்குறோம், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்விப்படுற அந்த கேள்விப்படுதல் அவனுக்குள்ள பெரிய விசுவாசங்கள் வந்தது. சொல்ல போனா அந்த இடத்துல கப்பர்நகும், அந்த அந்த ஊர்ல அந்த அந்த இடத்துல அங்க பாக்குறோம். அந்த 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 இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கப்பர்நகும்ல ஒரு சம்பவம் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு சம்பவம் நடக்கிறத பாக்கலாம். இந்த மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். 7 இதே லூக்கா 7:3 அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட அவன் கேள்விப்பட்டிருக்கான். எங்க பார்க்கலாம்? யோவான் புஸ்தகம் 4 யோவான் புஸ்தகம் 4 இந்த சம்பவம் கூட அவனுடைய காதல எட்டிருந்திருக்குங்க. அங்க பாக்கலாம் இதே, அங்க அங்க பாருங்களேன். யோவான் புஸ்தகம் 4 யோவான் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். 46 அங்க பாருங்க, 46 அதே ஊர்ல அவன் இருக்கிற ஊர்லயே நடந்திருக்கு. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தியா இருந்தபடினாலே அவனை குணமாக்க வேண்டும் என்று வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவனிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அமைத்தார். அனைவரும் விசுவாசித்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இவனும் ஒரு ராஜாவினுக்கு கீழே வேலை பார்க்கிற மனுஷன், ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இவனும் அந்த அரசாங்க தொழிலில் ஈடுபட்ட மனுஷன். அவருடைய மகனுக்குள்ள மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல இயேசுட வேண்டிக் கொள்றான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன் மகன் சொஸ்தமாவான்னு சொல்லி அந்த இடத்துல அவன் நம்பி போகிறான். இத்தனைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கும் வரல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனா சொன்ன அதே நேரத்துல அங்க மகனுக்கு சுகமாயிருச்சு. இப்ப இந்த 100 அதிபதி இந்த சம்பவத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் இந்த கப்பர்நகூர்ல நடந்திருக்குது. அப்ப கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அப்ப கேள்விப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இவனு தன்னுடைய காரியத்துல உற்சாகமாய் ஒரு பலப்படுத்தப்பட்டவனாக, அடையப்பா, அந்த உன்னதமான இயேசுவை விசுவாசிக்கிறான். அந்த இயேசு ஒருவரே மெய்யான கடவுள், அவர் ஒருவரே உன்னதமான கடவுள் என்று சொல்லி இயேசுவை அவன் உயர்வான ஒரு மதிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறத பார்க்கலாம். அப்ப இங்க பார்க்கலாம், அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில இயேசுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மதிப்பை வைத்திருந்தான். இயேசுவை குறித்து தானே பெரிய உயர்வான பார்வை வைத்திருந்தான். அப்படியாக உருவான பார்வை வைத்து இயேசு மேல விசுவாசித்தான். அந்த இடத்துல அதான் படிக்கிறோம், லூக்கா 7 அந்த இடத்துல படிக்கலாம். 7 அங்க படிக்கிறோம், அந்த இடத்துல 9 இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, கவனிச்சீங்களா, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. கவனிச்சீங்களா, இஸ்ரவேல் சந்ததி யார் இடத்துல இப்படிப்பட்ட, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. யாரிடத்துல? ஒரு புறஜாதி அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறாரு. பாருங்க, அப்ப இங்க பாக்குறோம் இந்த இடத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிதான ஒரு உன்னதமான ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே தென்பட்டதை அவர் பார்த்து பெருமையாக பேசுகிறத பார்க்கலாம், உற்சாகமாய் பேசுகிறத பார்க்கலாம், ஆணித்தரமாய் பலமாய் அவனை பாராட்டுகிறத பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்துல பாக்குறோம், முக்கியமாக ஏன் சொல்ல போனா இந்த இடத்துல கப்பர்நகூமில் இருந்த மனுஷன் இந்த ஊரை குறித்து ஆண்டவர் என்னத்துமா சொல்றாரு? இந்த ஊரை குறித்து ஆண்டவர், நீங்க பாருங்களேன், மார்க்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துக்கு போவோம். மார்க்கு புஸ்தகம் 6 எவ்வளவு பல விதமான சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்த பொழுதும்
மார்க் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம். மார்க் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அங்க பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களை சுற்றி திறந்து உபதேசம் பண்ணினார். அந்த இடத்துல கப்பர் நகுமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல கப்பர் நகும் ஒரு அவிசுவாசத்தினால் நிறைந்த ஒரு ஊராயிருந்தது. அந்த இடத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கையில தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி அவிசுவாசத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாய் காணப்பட்டார்கள். அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு இடத்துல அந்த இடத்துல அவர் கனவீனப்படுத்தப்பட்டார். அந்த இடத்துல அவிசுவாசத்தை கொண்ட மக்களாக தான் இருந்தார்கள் அந்த கப்பர் நுகம் என்ற ஊர். அந்த ஊர்ல இந்த நூற்றுக்கு அதிபதி என்ற மனுஷன் என்ன செய்யறான், இயேசுவை விசுவாசிக்கிறான், பலமான விசுவாசத்துல எழும்புகிறான். அப்ப அங்க பாக்குறோம் எப்படிப்பட்ட அவிசுவாசமான மக்கள் காணப்பட்டிருந்தாலும் கூட, எந்த விதமான மக்கள் காணப்பட்டிருந்தாலும் கூட, அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பேர்ல விசுவாசத்தோடு செயல்படுறதை பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதி அந்த இடத்துல இயேசுவை குறித்து ஒரு உயர்வான மதிப்பை கொண்டவனாய் காணப்பட்டுக்கிறான். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எவ்விதமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம மேல் வைத்திருக்க வேண்டும் சொல்லியா எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல உயர்வான மதிப்பு, அந்த கடவுளை குறித்துதான உயர்வான மதிப்பை நாம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை எவ்விதமாக நீ வைத்திருக்கிறாய்? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஊழியத்துல உன்னுடைய பணியில இயேசுவை குறித்துதான சொல்லும்படியான காரியத்துல நீ இயேசுவை குறித்து எவ்விதமாக செயல்படுகிறாய் ஆராய்ந்து பார். அந்த இடத்துல பாக்குறோம் அந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு மாறுபட்ட சூழ்நிலைகள் வைத்திருந்தான். அவன் ஒரு புறஜாதியானா இருந்தான். அவன் ஒரு அந்த பத்திக்குரிய சரத்துல வேலை பார்க்கல, அவன் ஒரு மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிறவனாயிருந்தான். ஏன், அந்த கப்பர் நோக்கும் மக்களே அவிசுவாசத்துல இருந்தவர்களா இருந்தார்கள். அப்படியான மக்கள் மத்தியில கூட அவன் பலமான விசுவாசத்தை கொண்டிருந்தான். இயேசு பேர்ல ஒரு பெரிதான ஒரு பார்வை வைத்திருந்தான். இயேசுவை உயர்த்தி பிடித்திருந்தான். இயேசுக்குரிய ஒரு உயர்வான மதிப்பை வைத்திருந்தான். இயேசுவை ஒரு பெரிய ஒரு பார்வையை வைத்திருந்தான். ஒரு எக்ஸால்டட் வியூ, ஒரு பெரிய உயர்வான ஒரு பார்வையை வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய கடவுள், அவர் சர்வத்தி மாளிகை செற கடவுள், அவரால் முடியாத ஒன்றுமில்லை, அவர் பலத்த சர்வ வல்லமுள்ள கடவுளா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கொடுத்து நான் உயர்வான மதிப்பு வந்துட்டு இருக்குதான். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஊழியத்துல நீ வல்லமையா எழும்ப வேண்டும் என்றால் முதலாவது நீனும் நானும் வணங்குற கடவுளை எப்படி நீ பார்க்கிற, எப்படி மதிப்பிடுகிற, எப்படி நீ கணக்கு போடுற, இதை நீ சிந்திச்சு பாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் பொங்கி விடுகிறது. கடவுளை மட்டா நினைக்கிற, கடவுளை குறித்துதான எண்ணம் தவறாகி போய்விடுகிறது. குறைத்து மடிப்பிடுகிற, குறைச்சு மடிப்பிடுகிற. அப்புறம் எங்க ஊழிய வல்லமையா எழும்ப முடியும்? அப்புறம் எங்க நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? அப்புறம் எங்க நீ இந்த ஆண்டுல எப்படி ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண சொல்லி அந்த நோக்கத்தோடு இருந்தாலும் ஆண்டரை நீ மட்டாய் நினைக்கும் பொழுது எப்படி நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? சிந்திச்சுப்பா. ஆண்டவரை பெரிதான விதத்துல மதிப்பிடுகிறாயா? இந்த நூற்றுக்கு அதிபதி அவிதமாக தான் மதிப்பிட்டான். அவன் ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனத்துல ஏழாம் வசனத்துல சொன்ன வார்த்தையில நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரே நீ என்னிடத்துல, ஐயோ நான் உம்மிடத்துல வர தகுதி இல்லை, நான் பாத்திரம் நல்ல சுவாமி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சஸ்தமாவன். அடேயப்பா, அப்ப அதுல இருந்து பாருங்களேன், அந்த ஒரு வசனத்துல இருந்து பாருங்களேன், கடவுளை எவ்வளவா உயர்த்தி பிடிச்சிருக்கான் பாருங்களேன். அந்த ஒரு வசனத்திலே பாருங்களேன், கடவுளை எவ்வளவா உயர்த்தி வைத்திருக்கிறான் பாருங்களேன். கடவுள் கடவுளாக பாக்குறான். என்னென்றால் இந்த அண்ட சராசங்களை வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் ஒரே வார்த்தை கொண்ட ஆண்டவர் படைத்திருக்காம பொழுது அவருடைய ஒரு வார்த்தை போதும். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த வேதம், இந்த வேதத்தை முழுமையான நிச்சயமாக நம்புறாங்க. கடவுளுடைய வார்த்தையை மட்டாய் நினைக்கல. அவன் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் இது ஆண்டா ஆண்டருடைய வார்த்தை, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நீ வேதத்தை படிக்கும் பொழுதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லி மிகுந்த பயத்தோடு கனத்தோடு மரியாதையோடு படிக்கிறாயா? கத்தரனோடு பேசுகிறான்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கிறாயா? இந்த வார்த்தையை நீ பெரிதான அளவுல ஒரு வைத்து மதிப்பிட்டு அந்த ஆண்டவர் சமூகத்துல போகிறாயா? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு செயல்படுகிறாயா? அவன் சொல்றான் ஆண்டருடைய வார்த்தை போதும், ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டரை அப்படி வேலைக்காரன் சஸ்தமாமா நடையப்பா. அவருடைய வார்த்தையின் பேர்ல இவ்வளவு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருந்தான் பாருங்க. இன்னைக்கு இயேசுனா இயேசுவை ஏற்றுக்கொள்றது இல்ல, இயேசுவை நம்புறது இல்ல, இயேசு கொடுத்த வார்த்தையும் நம்புறது இல்ல. சாமிய பூஜை ரூம்ல சாமி ரூம்ல பைபிள் வச்சு சாம்பிராணி போறது தான் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்க விசுவாச வாழ்க்கை எழும்பும்? அப்புறம் எங்க ஊழியம் வல்லமையா எழும்பும்? உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றால், நீனும் நானும் ஊழியத்துல வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்றால், இயேசு எப்படியுமாக உயர்வாக பாக்குற, இயேசுவை எப்படியான வைத்திருக்கிற, இயேசுவருடைய பார்வை, இயேசு மேல வைத்திருக்கிற பார்வை, எவ்விதமான பார்வை வைத்திருக்கிற, சும்மா மற்ற கடவுளை போல இயேசு ஒரு கடவுள் நினைச்சிட்டு போயிடறாயா? இயேசு காமிக்கிற வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாதபடி ஒரு துச்சமா நினைத்து கொண்டு படிக்கிறதே இல்லை, ஏற்றுக்கொள்றதே இல்லை, அப்புறம் எங்க இயேசு மேல வார்த்தை, இயேசுடைய வார்த்தை எவ்விதமா மதிக்க முடியும்? சிந்திச்சு பாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில, ஐயோ இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில அவன் வல்லமையான ஒரு ஊழியனாக செயல்பட்டான். இயேசுக்கு எப்படிலாம் பணியாற்ற வேண்டுமோ அப்படியாக வல்லமையான ஊழியனாய் செயல்பட்டான். முதலாவது காரியம் அவன் வைத்திருந்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவை உயர்வான விதத்துல வைத்திருந்தான், ஒரு பெரிதான ஒரு பார்வை வைத்திருந்தான். இயேசுவுக்கு உயர்வான ஒரு பார்வை, ஒரு உன்னதமான பெரிதான ஒரு பார்வை இயேசு மேல வைத்திருந்தாங்க. அதுதாங்க நம்ம முதலாவது காரியமா கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இன்னைக்கு என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல, நான் முதலாவது நாம் வணங்குற கடவுளை உயர்வாக மதிப்பிட வேண்டும். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் முடியாத எதுவுமே இல்ல. அவர் அந்த சராசங்களை படைத்த கர்த்தர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற கடவுள், அவர் சகலத்தையும் தன்னுடைய கரத்துல வைத்து அவர் சகலத்தையும் நடத்துகிறார், அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி அவரை பெரிதான விதத்துல கடவுளாக, கடவுளுடைய வல்லமையை குறித்து நாம் சிந்தித்து அவரை உயர்வாய் மதிப்பிட வேண்டும். அவருக்கு உயர்வான பார்வையை நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த சிந்தை எப்பொழுது நம்முடைய இருதயத்துல பதித்திருக்க வேண்டும். அப்பதான் நம் ஊழியத்துல வல்லமையாய் செயல்பட முடியும். நம் ஊழியத்துல செயல்படும் சொல்லிட்டு கடவுளை கடவுளா பார்க்காதபடி கடவுள் ஒரு மட்டமா நினைச்சிட்டு நம் ஊழியத்துல ஈடுபடுவோம் என்றால் அங்க கடவுளுடைய காரியத்தை பார்க்க முடியுமா? அங்கு கடவுளுடைய வல்லமையை பார்க்க முடியுமா? முடியாது, முடியாது. அது மனுஷீகமான தன்மை. அங்கு ஊழியம் ஊழியமா இருக்காது, அது அட்டுழியமா தான் இருக்கும். இன்னைக்கு நீ எப்படி இருக்க? இன்னைக்கு நீ ஊழியம் செய்யற, இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யற, இன்னைக்கு ஆத்துமாக்கள் மத்தியில சத்தியத்தை சொல்ற, இன்னைக்கு இந்த ஊழியர்கள் கட்டுப்படம் சொல்றோம், இன்னைக்கு ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண வேண்டும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண சொல்லி இந்த கடத்துல நுழைந்திருக்கிறோம். விதமான ஊழிய பணியில விடுபடுற வேலையில இன்னைக்கு நீனும் நானும் இயேசுவை அந்த கடவுளை எவ்விதமாக பாக்குறோம், எவ்விதமாக உயர்வான மதிப்பிடுகிறாய், எவ்விதமாக எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிற, அந்த கடவுளை எவ்விதமான உயர்வாக வைத்திருக்கிறாய், ஒரு உயர்வான பார்வை வைத்திருக்கிறாயா? எவ்வளவு பெரிய கடவுள் என்று சொல்லி அந்த சிந்தை இருக்கிறதா? இதோ இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படியான சிந்தையோடு தன்னுடைய ஊழியத்துல செயல்பட்டாங்க. இரண்டாவது காரியமா நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியாது. மற்றும் ஒரு இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரியம் லூகா புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு திரும்பிவோம். லூகா புஸ்தகம் 7 அதிகாரம் இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அடேப்பா, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமையான ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால், உடைய வல்லமையான ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால், முதலாவது அந்த கடவுளை உயர்வாக மதிப்பிட வேண்டும். கடவுளை உயர்வான விதத்துல உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும். உயர்வான விதத்துல உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? முக்கியமா இரண்டாவது காரியம், அடையப்ப அந்த இடத்துல தன்னை குறித்துதான ஒரு பார்வை அற்பமாய் காணப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. இரண்டாவது, தன்னை குறித்துதான பார்வை ஒரு அற்பமாய் காணப்பட வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம்? கடவுளை குறித்துதான பார்வை பெரிதான விதத்துல உயர்வாய் காணப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீனும் நானும் ஊழியத்துல வல்லமையான ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால், முதலாவது கடவுளை பெரிதாக நீ பார்க்க வேண்டும், பெரிதான ஒரு பார்வை வைத்திருக்க வேண்டும், உயர்வான மதிப்பை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு நீனும் நானும் வல்லமையான ஊழியனாய் செயல்பட வேண்டும் என்றால், உன்னை என்னையும் எந்த இடத்துல வைக்கணும்? ஒரு அற்பமான பார்வை வைத்திருக்கணும். ஒரு அற்பமான ஒரு பார்வை கொண்டவனாய் இருக்க வேண்டும். அங்க பாருங்க, அங்க என்ன நடக்குது? 4 வசனத்துல படிக்கிறோம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து எத்தனை விதமான ஒரு தகுதி கொண்டவனா இருந்தான் பாருங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி சகல தகுதியும் கொண்டவனா இருந்தான். அந்த நூற்றுக்கு அதிபதி அங்க பாருங்களேன், அங்க யாருங்க? அந்த யூதருடைய மூப்பர் அவரிடத்தில் அனுப்பினான். யாரு இந்த நூற்றுக்கு அதிபதி? அவரிடத்துல அனுப்புறான். அவங்க சொல்றான் பாருங்க, எத்தனை தகுதிகள் அவன்கிட்ட இருந்துச்சு பாருங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். கவனிச்சீங்களா? எல்லா விதமான தகுதி உடையவனா இருக்கிறாங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அடையாப்பா, கவனிச்சீங்களா? இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ரெண்டாவது முக்கியமான காரியம், அவன் எல்லா தகுதி கொண்டவனா இருந்தான், எல்லா விதமான பாத்திரனாய், எல்லா அவரு ஏதாவது அந்த வேலைக்காரர் சொஸ்தமாகிறதுக்கு, அந்த இயேசுவானவர் வந்து சொஸ்தமாகிறதுக்கு, இயேசுவானவர் நல்ல ஒரு நன்மையை காரியத்தை கொடுப்பதற்கு, இந்த மனுஷன் நல்ல ஒரு மனுஷங்க, நல்ல தகுதி படைத்த மனுஷங்க, இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்க, நீங்க செய்யலாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. அந்த இயேசுட்ட சொல்ற என்னன்னா, இவன் வந்து நம்ம ஜனத்தை நேசிக்கிறான், நம்ம வந்து நமக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறான். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு ஒரு நல்ல தகுதியெல்லாம் காமிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல தயவு செய்துக்கு பாத்திரமா இருக்கிறான், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறான். இப்படி பல தகுதிகள் இருந்தாலும் ஏழாம் வசனத்துல அந்த ஆறு, ஏழாம் வசனத்துல அங்க என்ன சொல்லுது, ஆறு, அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். போனாரு வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்களே அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணமும் இல்லை. அடே அப்பா, இங்க கவனிச்சீங்களா,
கவனிச்சீங்களாங்க. அப்ப ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நீனு நானும் வல்லமையாய் ஊழியனா எழுமணும்னா, முதலாவது இயேசுவை உயர்வான இடத்துல வைக்கணும், உயர்வான பார்வை வைக்கணும், இயேசுவை உயர்வான மதிப்பை வைக்கணும். இயேசு குறித்து உயர்வான மதிப்பு உன்னை என்னுடைய சிந்தனையில இருதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்கணும். அப்பதான் ஊழியம் ஊழியமா செயல்பட முடியும், அப்பதான் ஆண்டவருக்கு வல்லமையா ஊழியக்காரன் எழும்ப முடியும். இயேசுவை குறித்து உயர்வான பார்வை இல்லைன்னா ஊழியத்துல வல்லமையா எழும்பவே முடியாது. அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற கடவுள், அவர் சர்வத்தையும் ஆண்டு நடத்துற கடவுள், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சகலத்தையும் செய்வார் என்று சொல்ல முடியாது. ஆழமான ஒரு நம்பிக்கை இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இரண்டாவது உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்து என்னை குறித்து ஒரு அற்பமான பார்வை கொண்ட மனுஷனாய் இருக்க வேண்டும், அற்பமான பார்வை கொண்ட மனுஷனாய் இருக்க வேண்டும். அந்த இடத்துல அதான் பாக்குறவங்க, அதாவது ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, சொல்லப்போனா இவனுக்கு இவன் பெருமை அடைவதற்கு எல்லா தொகுதியும் இருந்துச்சுங்க. இவன் பெருமையா பேசுறதுக்கு, பெருமையா நடந்து கொள்வதற்கு எல்லா விதமான தகுதியும் வைத்திருந்தான். அங்க பார்க்கணும், அவனுக்கு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, அவன் அந்த யூத மக்களை நேசிக்கிறவனா இருந்தான், அவன் ஏன் ஜெபாலயத்தை கட்டுறதுக்கு பண உதவியெல்லாம் கொடுத்திருந்தான், எல்லாத்தையும் பொருள் உதவி கொடுத்திருக்கிறான். அவனு அந்த அந்த ஏன் அந்த இடத்துல அந்த அந்த வேலைக்காரனே அன்பா இருக்கிறான், அந்த வேலைக்காரன் இடத்துல அன்பா இருக்கிறான், தன்னுடைய சொந்த வேலைக்காரத்துல அன்பா இருக்கிறான். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவனிடத்துல இருந்துச்சு பெருமை கொள்வதற்கு. பெருமையா இருந்திருப்பாமா இல்லையா, எல்லா தகுதியும் இருந்துச்சு, இங்க எல்லா தகுதியும் இருந்துச்சு, ஆனா ஒரு காலம் அவன் பெருமையில போகவே இல்லை. அடேப்பா, இன்னைக்கு நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல வல்லமையாய் செயல்படுனா உன் பெருமை உடைக்கப்பட வேணும், உன்னுடைய பெருமை ஒழிக்கப்பட வேணும். உன்கிட்ட எத்தனையோ தகுதி இருக்கலாம், நீ சூப்பரா வேதம் படிக்கலாம், நீ சூப்பரா பிரசங்கமே பண்ணலாம், நீ சூப்பரா ஊழியமே பண்ணலாம், என்ன போல ஊழியம் பண்ணது யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசலாம், நீ நிறைய காணிக்கையை அள்ளி கொடுக்கலாம், ஐயோ வேலை ஆலயத்தை கட்டுறதுக்கே காணி கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கறது காணி கொடுக்கலாம், ஒரே பெரிய விசுவாசத்தை வச்சிருக்கலாம், பெரிய ஜாபவனா இருக்கலாம், என்னென்னமோ பெருமை எடுத்துக்கிறது, என்னென்னமோ தகுதி உன்கிட்ட இருக்கலாம், ஒரு துளி தகுதி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டருக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அவன் தன்னை பெருமை எடுத்துக்கொள்ளவே இல்லை, தன்னை என்ன செஞ்சான், தாழ்த்தினான், 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 தான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நீனும் நானும் ஊழியத்துல வல்லமையாய் செயல்படணும்னா இயேசுவை உயர்வா தூக்கணும், இயேசுவை உயர்வா பிடிக்கணும், இயேசுவை உயர்வான மதிப்பு வைத்திருக்கணும். அவர் எவ்வளோ பெரிய கடவுள், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் முடியாத ஒன்றுமே சொல்லி அவருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசம், அவருடைய வல்லம் பேரில் விசுவாசம், அவர் பேரில் பெரிதான ஒரு மதிப்பு வைத்து நீ ஊழியத்தில் ஈடுபடணும். இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியம் அங்கே பார்க்குறோம், முக்கியமாக உன்னை தாழ்த்தணும், உன்னை தாழ்த்தணும், நீ ஒரு அற்பமானவன், ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அறிவினன், நான் ஒரு மூடன், நான் ஒரு ஞானமற்றவன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உன்னை தாழ்த்தணும். அதுதான் அந்த நூற்றுக்கு அதுக்கு அதுதான் செய்யறாங்க, ஐயோ நீ நான் ஒரு பாத்திரவன் அல்ல, நான் ஒரு பாத்திரவன் அல்ல, நூற்றுக்கு அதுக்கு அதுதான் செய்யறாங்க. அந்த இயேசுவின் மேல வல்லமையே சார்ந்தவனாக, இயேசுவின் மேல வல்லமையே சார்ந்தவனாக, தன்னுடைய முடியாமையை உணர்ந்தவனாக, தன்னுடைய முடியாமையை உணர்ந்தவனாக, அந்த இடத்துல இயேசுனால் மாத்திரம்தான் எல்லாம் முடியும் சொல்லி அந்த இடத்துல அவன் ஏழாம் வசனத்துல தான் படிக்கிறோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப இங்க பாக்குறோம் உண்மையான மெய்யான தாழ்மை, அங்கு பாக்குறோம் அந்த இடத்துல இயேசுவும் பேர்ல அவன் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறான், இயேசுவும் பேர்ல தன்னை முழுமையாக சார்ந்து கொள்ளலாம், இயேசுனால் மாத்திரம்தான் எல்லாம் முடியும், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு எவ்வளோ தகுதி இருந்துச்சு, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பட்டம் இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, நான் ஒரு பெரிய வேலை சலத்தை இருக்கிறேன், என்னால முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திறமையினாலே அவன் ஆடல, தன்னுடைய படிப்பினாலே அவன் ஆடல, தன்னுடைய யுக்தினாலே அவன் ஆடல, அவன் பெருமையாகி கடந்து போகல. இல்லைங்க, பொய்யான தாழ்மை என்ன தெரியுமா, பொய்யான தாழ்மை என்ன சொல்லும், என்னால செய்ய முடியும், அப்படியா எல்லாம் செய்ய முடியும். பொய்யான தாழ்மை என்ன தெரியுமா சொல்லும், ஐயோ நான் ஒருவேளை சொல்லுவான், பொய்யான தாழ்மை, பொய்யான தாழ்மை எப்படி தெரியுமா செய்யும், ஒரு பொய்யான தாழ்மை, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லும். ஆனா அது பொய்யான தாழ்மையை காட்டுக்குது. எது மெய்யான தாழ்மை, எது மெய்யான தாழ்மை தெரியுமா, எது மெய்யான தாழ்மை,
அந்த இடத்துல அவன் சொல்றான், ஒரு ஒரு பொய்யான தாழ்மை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்ற ஒரே வார்த்தையோட முடிச்சு கொள்றான். அது என்ன தாழ்மை? பொய்யான தாழ்மை. ஆனா எது மெய்யான தாழ்மை தெரியுமா? கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இயேசுவை சார்ந்து சொல்றான் பாருங்க, அதுதான் உண்மையான தாழ்மை. பொய்யான தாழ்மைனா என்னால முடியலைங்க, என்னால முடியல வெறுமையா முடிச்சு கொள்றான் பாருங்க, அது பொய்யான தாழ்மை. ஆனா கிறிஸ்து இயேசுவை பலத்தை கொண்டு, கிறிஸ்து இயேசுவை சார்ந்து கொண்டு, இயேசுடைய வல்லமையை கொண்டு அவன் செய்யறான்னு சொல்றான் பாருங்க, அதுதான் உண்மையான தாழ்மை. அப்ப இங்க பாக்குறோம் இந்த நூற்றுக்கு அதிபதி, இந்த நூற்றுக்கு அதிபதி அதுதான் செஞ்சாங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அடையப்பா உன்னதமான தேவாதி தேவனை உயர்வாய் வைத்து உன்னை தாழ்த்துகிறாயா? உன்னை முற்றிலுமாக தரை மட்டுமா தாழ்த்துகிறாயா? உன்னை குறித்துதான பார்வை அற்பமாய் நினைக்கிறாயா? அற்பமான ஒரு பார்வை வைத்திருக்கிறாயா? பெரியான பார்வை கடவுளிடத்துல வைத்து உன்னை குறித்துதான பார்வை அற்பமாய் எண்ணுகிறாயா? ஜார்ஜ் முல்லர் என்ற அருமையான தேவ மனுஷன், உங்களுக்கு தெரியும் ஜார்ஜ் முல்லர், அதாவது அந்த இங்கிலாந்து தேசத்துல பிரிஸ்டல் என்ற நகரத்துல எத்தனையோ அனாதை பிள்ளைகளே, அந்த நாட்கள் அனாதை பிள்ளைகள் நிறையா இருந்தாங்க, பெற்றோர்கள் இல்லாதபடி அனாதை பிள்ளைகளை வளர்த்து எடுத்தார். எத்தனை 2000 அனாதைகளை அவர் வளர்த்தார்னு சொல்லி சொல்றது, 2000 அனாதை பிள்ளைகளை அவர் அனாதை பிள்ளைகளை வளர்த்தாராம். சும்மா இல்ல 2000 பிள்ளைகள் அந்த நாட்கள்ல, சும்மா இல்ல 2000 பிள்ளைங்க அந்த நாட்கள்ல, சும்மா இல்ல, எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைங்களா? அந்த நாட்களும் போர் நாள்ல எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளை இருந்தாங்க. அப்படியான 2000 அனாதை பிள்ளைகளை தத்தெடுத்து அவர் கட்டிடத்தை கட்டி அவர் 2000 பிள்ளைகளை பராமரித்தார், வளர்த்தார். அவர் என்ன அவரை குறித்தான புக்கு எழுதுறாங்க, அவருடைய குறித்துதான புக்கு அவர் சொல்றாரு, அவர் அவர் எழுதுறவர் சொல்றாரு, அவரை குறித்து சொல்றாரு. என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? அவர் உனையு சொல்றாரு இந்த இடத்துல, நத்திங் இஸ் மோர் மார்க்ட் இன் ஜார்ஜ் முல்லர் டு தி வெரி டே ஆஃப் ஹிஸ் டெத் தென் திஸ் தட் ஹீ சோ லுக் டு காட் and leaned on God that he felt himself to be nothing and God everything. அதாவது ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில அவர் உணவுன்னு அறிந்திருந்த அந்த இடத்துல அது பார்க்கிறோம். அவர் மரண நாள் மட்டுமாக அவர் கடவுளை மட்டுமே பார்த்தார், அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை மட்டுமே பார்த்தார். தன்னில் முழுமையாக அவர் சார்ந்து கொள்ளவே இல்லை, தன்னை முழுமையாக அவர் சார்ந்து கொள்ளவே இல்லை, கடவுளை மட்டுமே சார்ந்து கொண்டார். கடவுளை மட்டுமே உயர்வாகி வைத்து அவரை மட்டுமே இறுகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பணியிலே அவர் மும்மரமாய் உழைத்தார், ஆண்டவருக்காக பணியாற்றினார், அநேக பிள்ளைகளை தத்தெடுத்து ஆண்டவருக்காக அநேக பிள்ளைகளை கொண்டு வந்தார். அந்த இடத்துல அந்த அந்த ஜார்ஜ் முல்லரை குறித்தான வாசகர் தான். அந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்தார் என்றால், அவர் வல்லமையான ஊழியம் செய்தார் என்றால், இது அவரால் முடிஞ்சிருக்குமா? சும்மா இல்ல, சாதாரணமான காரியம் இல்ல. 2000 பிள்ளைகளை, அநாதை பிள்ளைகளை தத்தெடுத்து அவர் வளர்த்தார்னா சும்மா சாதாரணமான காரியமே இல்லை. ஆச்சரியமாக அவ்விதமாக தேவனை உயர்வான பார்வை வைத்து, உயர்வான ஒரு விசுவாசத்தை வைத்து அவர் ஊழியம் செய்ததுனால, ஐயோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆச்சரியமா பராமரித்தார். எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நினைத்தே பார்க்க முடியாது, திடீர்னு உணவு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லை, உணவுன்னு அவர் ஜபத்துல போய் அமர்ந்தார், ஜபத்துல போய் உட்கார்ந்தார். திடீர்னு அந்த அரசவையில வர வேண்டிய மக்கள் வரலன்னு சொல்லி கடைசியில அந்த உணவு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியில அந்த உணவு அந்த அனாதை வெளியே போய் கொடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு சொல்றாங்க. கடத்துல கதவை திறக்க சத்தம் கேட்கறது, அந்த கதவு திறக்கப்படும் போது எங்க அரண்மனையில உணவு எல்லாம் அப்படியே பராமரிச்சு அப்படியே சமைச்சு அப்படியே இருந்துச்சு, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் சொல்றாங்க. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பாருங்க. அந்த சமயத்துல ஜார்ஜ் முல்லர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து, அவர் பெரிய தேவன், அவர் வல்லமுள்ள தேவன் சொல்லி, அவர் மேல உயர்வான மதிப்பை வைத்து, தன்னை முழுமையாக தாழ்த்தி, தன் ஒரு அற்பமான ஒரு பாவின்னு சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி, அற்பமான ஒரு பார்வை கொண்ட மனுஷனாக கடவுளுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். அநேக நேரங்களில் ஜெபத்துல தலைவிடுறார், அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிறார். அற்புதமான காரியங்கள் அந்த பிள்ளைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். எப்படி ஆணுச்சு? இன்னைக்கு உன்னுடைய ஊழியம் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்றால், நீனும் நானும் வல்லமையான ஊழியக்காரனை செயல்பட வேண்டும் என்றால், ஆண்டவரை உயிர்வாக மதிப்பிடணும், உன்னை நீனே தாழ்த்தணும். உன்னுடைய உன்னுடைய உன்னை குறித்து, என்னை குறித்து தன்னை பார்வை எப்படியா இருக்கணும்? அற்பமா இருக்கணும், சொற்பமா இருக்கணும். நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் அறிவினன். அதுதாங்க அதுதாங்க இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கத்திர கத்துக்கொள்ள முடியாத பாடம் அதுதான். ஆகவே இன்னைக்கு நீ எப்படி இருக்க, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியம்
கட்டப்பட வேண்டும் என்றால், இந்த ஊழியம் சிறக்க வேண்டும் என்றால், இந்த ஊழியம் அருமையாக அநேக தேவையில்ல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால், நீனும் நானும் ஊழியத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லுவோம் என்றால், வல்லமையான ஊழியக்காரனை செயல்பட வேண்டும் என்றால், முதலாவது அந்த கடவுளை உயர்வான மதிப்பேவை உன்னுடைய பார்வையில் கடவுளை உயர்வான ஒரு மதிப்பை கொடுத்து தானே பார்வை இருக்கணும். இரண்டாவது உன்னை குறித்து தாழ்த்து, உன்னை குறித்து தான பார்வை அற்பமாக இருக்கட்டும். நீ ஒன்றுமில்லைன்னு சொல்லி உணர்ந்து நீ வெறுமையாக்கப்படு, உன்னை தாழ்த்து. நீ முற்றிலுமாக தாழ்த்து, நீ வெறுமையாக்கப்படு, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி உன்னை தாழ்த்து. என்னைக்கு நீ அவிதமாக ஆண்டுடைய சமூகத்தினை தாழ்த்தி உடைய அவருடைய சமூகத்தில் நீ வெறுமையாக்குறாயோ, அங்கு ஆண்டுடைய வல்லமையை பார்க்கலாம். அதுதாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா 7 அதிகாரத்தில் அந்த 100 அதிபதி அவனுடைய வாக்குகள் எத்தனையோ உயர்வான தகுதிகள், எத்தனையோ தகுதிகள் அவன்கிட்ட இருந்துச்சு. தன்னை பெருமை அடித்துக்கொள்ள, தன்னை பெருமையாய் பேசிக்கொள்ள எத்தனையோ தகுதிகள் இருந்துச்சு. ஏன் அந்த மூப்பர் கூட அந்த மனுஷனை கொடுத்து இயேசுவான்ட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இது நீ செய்ய தகுதி உடையவன் தான், அந்த ஆண்டவரே இதோ இவன் செய்ய தகுதி உடையவன் தான், இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்ததுக்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். ஆண்டவரே அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான் என்றார்கள். அடையாப்பா அங்க பாருங்க, யூத மக்களே அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சப்போர்ட்டா பேசுறாங்க. எத்தனையோ தகுதிகள் அவன் வைத்திருந்தாலும் கூட, எத்தனையோ நன்மைகள் அவன் செய்திருந்தாலும் கூட, அவன் அதை குறித்து அவன் பெருமெடிச்சு கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற சிந்திச்சு பாரு. இதை கேட்கிற நீ ஆண்டுடைய சமூகத்துல நீ அனுதினமும் தாழ்த்துக்கிறாயா? உண்மைதான் உனக்குள்ள எத்தனையோ நன்மைகள் இருக்கலாம், உண்மைதான் எத்தனையோ ஆச்சரியமான திறமைகளை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கலாம். நிச்சயமாக இன்னைக்கு நம்ம சிறிய சபையா இருக்கலாம், உனக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் திறமை ஆண்டர் கொடுத்துருக்கலாம், ஒவ்வொரு அருமையான நன்மைகளை ஆண்டர் வைத்திருக்கலாம். ஒரு நாளும் பெருமைக்குள்ள போயிடாத, ஐயோ ஒரு நாளும் அதை வைத்து பெருமை அடிச்சு கொள்ளாத, ஐயோ பெருமை அழிவை தேடி தந்துடும். ஜாக்கிரதையாரு, ஆண்டரை உயர்த்து. ஐயோ நான் ஒன்றுமில்லை சாமி, ஐயோ நான் அற்பமான மனுஷன் சாமி, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. அப்படிதான் அநேக ஊழியக்காரர்கள் ஜார்ஜ் முல்லர் போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் அபிதமாகலாம், எத்தனையோ அருமையான பரிசுத்தவான்கள் ஆதி திருச்சபையில், எத்தனையோ அருமையான 16, 17 நூற்றாண்டுகளில் ஒரு வல்லமையாக எழுப்பப்பட்டார்கள். காரணம் அவர்கள் தேவனை உயர்த்தி பிடித்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள். ஹட்சன் டெய்லர் என்று ஒரு அருமையான தெய்வ மனுஷன், சீனா தேசத்துல மிஷினரி ஊழியம் செய்தவர், அந்த சீனா தேசத்துல வளமையான ஊழியம் செய்தவர், அவர் சொல்றாரு அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் அடிக்கடி சொல்வாராம், ஆல் காட்ஸ் ஜெயின்ஸ், ஆல் காட்ஸ் ஜெயின்ஸ் ஹவ் பீன் வீக் மென் ஹூ டிட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் பிகாஸ் தே ரெக்கார்ட் ஆன் காட் பை பீங் வித் தம். எல்லா பெரிய கடவுளுடைய ஜாம்பவங்கள் அனைத்தும், கடவுள் பெரியவர்கள் அனைத்து, கடவுளுக்காக வல்லமையாக ஊழியம் செய்த அனைத்து பெரிய மக்கள் அனைத்தரும் அவர்கள் சாதாரண மக்களாகி சாதாரண மக்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல ஆண்டவருக்காக பெரிதான காரியங்களை செய்தார்கள். ஏன்? கடவுளை பெரிதான விதத்துல பார்த்தார்கள், கடவுளை பெரிதான விதத்துல பார்த்து கடவுளையே சார்ந்து ஊழியம் செய்தார்கள். ஹட்சன் டெய்லர் சொல்றார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கடவுளுக்காக வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். கடந்த நூற்றாண்டுகளை பார்க்கலாம், சார்ஸ் ஸ்பர்ஜன் எடுத்துக்கோங்க, ஜான் கால்வின் எடுத்துக்கோங்க, மார்ட்டின் லூத்தர் எடுத்துக்கோங்க, ஏன் எத்தனை அருமையான ஜாம்புவாங்கள் ஜான் நாக்ஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை அருமையான தேவ மனிதர்கள் பார்க்கலாம், ஹட்சன் டெய்லர் எடுத்துக்கோங்க, ஜார்ஜ் முல்லர் எடுத்துக்கோங்க, எத்தனை அருமையான ஊழியக்காரர்கள் அவர்கள்லாம் வல்லமையாக எழுப்பப்பட்டார்கள் என்றால் காரணம் என்ன? அது தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய திறமைகள், தங்களுடைய தாளந்தங்களை பெருமைத்துக் கொண்டார்களா? இல்லவே இல்லைங்க. அவர்கள் ஊழியத்துல வல்லமையை செயல்பட்டது, வல்லமையாக செயல்பட்டது, அவருடைய ஊழியத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களையே தாழ்த்தினார்கள், தங்களை அற்பமா என்று கருதினார்கள், தங்களை அற்பமாக கருதினார்கள், தான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி கருதினார்கள். இன்னைக்கும் இந்த ஊழியம் சிறக்க வேண்டும் என்றால், இன்னைக்கும் இந்த கொல்லிமலையில் இந்த திருச்சபை ஊழியம் சிறக்க வேண்டும் என்றால், ஒன்னு மட்டும் சொல்றேன், ஆண்டர் உயர்த்தப்படணுங்க. உன்னில் ஆண்டர் உயர்த்தப்படுகிறாரா? இன்னைக்கு நீ உன்னை ஆராய்ந்து பார், உன்னில் எண்ணில் ஆண்டர் உயர்த்தப்படுகிறாரா? உன்னில் எண்ணில் ஆண்டவர் உயர்த்தப்படுகிறாரா? இந்த கொல்லிமலையில் இந்த திருச்சபை ஆண்டவர் கட்டப்பட வேண்டும் என்றால், இந்த திருச்சபையில் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால், இந்த திருச்சபையில வல்லமையான ஊழியம் எழுப்பப்பட வேண்டும் என்றால், ஓ நம்ம சும்மா நம்முடைய வாழ்க்கையில சும்மா ஏனோ தான் ஏதோ நான் ஊழியம் பண்ணிட்டேன், ஏதோ அப்படி பண்ணிட்டேன் இப்படி இல்லைங்க. ஆண்டவர் உயர்த்தப்படுகிற ஊழியமா இருக்குதா? ஆண்டவருக்குடைய காரியம் ஆண்டவரை குறித்துதான் பார்வை பெரிதான விதமான காரியத்துல, ஆண்டவர் குறித்துதான பார்வை உயர்வாக காணப்படுகிறதா உன்னுடைய இருதயத்துல? நீ அற்பமாய் நினைக்கிறாயா? உன்னை குறித்து அற்பமாய் நினைக்கிறாயா? நீ ஒரு ஒன்றுமில்லை, நான் ஒரு முட்டால், நான் ஒரு அறிவினேன்னு சொல்லி உன்னை குறித்து தானே ஒரு அற்பமான பார்வை வைத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார். அப்படி இருக்கும்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஊழியத்துல வல்லமையை காமிப்பார். அது இல்லாத மட்டும் ஆண்டவர் இந்த ஊழியத்துல அவருடைய கரத்தை பார்க்கவே முடியாது. ஆமா, இன்னைக்கு நம்முடைய வாக்களை பெருமை எடுத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்துல பெருமை வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் ஊழியம் சிறக்கவே சிறக்காது. என்னைக்கு நீ உன்னை நீ தாழ்த்துக்கிறாயோ, உன்னை குறித்து அந்த பார்வை அற்பமா இருக்கிறதையோ, அந்த இடத்துல இயேசு உயர்த்தி விடுகிறாயோ, அங்கதான் ஊழியம் சிறக்கும், அங்கதான் ஆத்துமாக்களை பார்க்கலாம், மூன்றாவது காரியமாக கடைசியாக பார்த்து முடிக்கிறோம். மூன்றாவது காரியமாக நாம் பார்த்து முடிக்க போறோம். மூன்றாவது காரியமாக என்ன தெரியுமா? இந்த இடத்துல வல்லமையான ஊழியனாக நூற்றுக்கு அதிபதி செயல்பட்டான். என்ன தெரியுமா? அந்த இடத்துல வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்தான். ஆண்டு நாமத்தை மேம்படுத்துகிற மனுஷனாக காணப்பட்டான். மூன்றாவது காரியமாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? நீனும் நானும் ஊழியத்தில் வல்லமையாய் வல்லமையான ஊழியனாக இருக்க வேண்டும் என்றால் மற்றொரு பேரிலே கரிசனி கொண்டவனாக, மற்றொரு மேல அக்கறை கொண்டவனாக காணப்பட வேண்டும். அதாவது we need a caring view of others. ஒரு மற்றொரு மேல ஒரு அக்கறை, பரிதாபம், கம்பேஷன், அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த பரிதாபத்தை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த இடத்துல அதுதாங்க அது அந்த நூற்றுக்கு அதிபதி செய்தாங்க. அவனுடைய கம்பேஷனை பாருங்களேன், அவனுடைய நடைகள், அவனுடைய செயல்பாடுகளை பாருங்களேன். அந்த இடத்துல அங்க யாருங்க, யாரை குறித்து கம்பேஷன், யாரை கொடுத்தது இரக்கம், யாரை கொடுத்தது மேல பரிதாபம், யாரை கொடுத்தது மேல அவன் அக்கறை கொண்டவனா இருந்தான், யாரை கொடுத்துங்க, யாரை கொடுத்து? சக ஊழியனை கொடுத்தா, சக அவனோட வேலை பார்த்த கொலீக கொடுத்தா, கோவர்க்கர் கொடுத்து பார்த்தானா? இல்லைங்க. அவன் யாரை கொடுத்து பரிதாபப்பட்டா? யாரை கொடுத்து? ஒரு அடிமை, ஒரு அடிமை வேலைக்காரன் மேல பரிதாபப்பட்டான், வேலைக்காரன் மேல பரிதாபப்பட்டான். பாத்தீங்களா, என்ன மகா உன்னதமான ஒரு ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறான் பாருங்களேன். அந்த நாட்கள்ல சும்மா சாதாரணமான இல்ல, அந்த நாட்கள் வேலைக்காரர்கள் ஒரு முதலாளி கீழே வேலைக்காரர்கள் தாங்கன்னா ஒரு அற்பமாய் நினைப்பார்கள், துச்சமாய் நினைப்பார்கள், அசட்டை செய்வார்கள், அடிமையாக வேலை பார்ப்பார்கள். ஆனா இந்த மனுஷனோ அந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க, இரண்டாம் வசனம், அங்கே நூற்றுக்கு அதிபதி ஆகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் அடையப்பா. ஆங்கிலத்தில் அன்பான வேலைக்காரன் தாங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் அவனுக்கு வேலைக்காரன், அந்த இடத்துல வேலைக்காரன் எப்படி மதிப்பிடுறான்? ஒரு துச்சமாக காணிக்கிறான். ஒரு துச்சமாக இருந்தானா? ஒரு துச்சமாக இருந்தானா? இல்லவே இல்லை. ஒரு அசட்டை மனப்பான்மை கொண்டவனா இருந்தானா? ஒரு அற்பமான ஒரு பார்வையிட்டுனா? அங்க பாத்தீங்களா, ஆங்கிலத்தில் சொல்லுது ஹைலி ரிகார்டட், ஹைலி ரிகார்டட், ஒரு உயர்வான எண்ணத்தை கொண்டவனாக, அன்பான பிரியமான ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறங்க. அங்க அந்த கிரேக்க பதத்துல ப்ரெஷியஸ், ப்ரெஷியஸ் என்று சொல்லுது. அந்த இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பு கொண்ட ஒரு மனுஷனாக அந்த வேலைக்காரனை அவன் மதிக்கிறாங்க. ஆகவே இந்த இடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய ஸ்தானத்துல வாழ்ந்தாலும் கூட, அவனுக்கு எத்தனையோ அதிகாரம் இருந்தாலும் கூட, அதுவே அந்த இடத்துல சொல்றான். அவன் அந்த இடத்துல அவருடனே பேசுறான். அந்த இடத்துல சொல்றான் அவனுக்கு ஒருவன் பாருங்க, எட்டாம் வசனத்துல, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னதாக சொல்லுங்கள். கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருந்துச்சு, ஒரு பவர் இருந்துச்சு. கட்டளை கொடுத்தா செய்யுமா வேலைக்காரன்? அப்படிப்பட்ட ஒரு சகல அதிகாரம் கொண்ட மனுஷன் இருந்தாலும் கூட அவனுடைய நிலைமையோ, அவனுடைய பதவியோ, அவனுடைய அதிகார மப்பிளையோ எதுவும் ஆடவே இல்லைங்க. அடையப்பா, பிறத்தையாரோடு சக மக்களோடு அவன் அந்த அன்பை காமித்தான், அந்த பரிதாபத்தை காமித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரா இயேசுக்கு சாதான் விருப்பம் கொள்றார், ஆண்டவரா இயேசுக்கு அதுதான் விருப்பம் கொள்றார். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு சக நண்பர்கள், சக ஆத்துமாக்கள், சக மக்கள் மத்தியில் இந்த கொல்லிமலை நாம் ஊழியம் செய்கிறோம் என்றால் இந்த மக்களிடத்துல அந்த மக்களை குறித்த பரிதாபம், அக்கறையும், கரிசனையும், பாரமும், அன்பும் கொண்டவர்களாக இருக்கிறோமா? எப்படி நாம நடத்தி கொள்றோம்? இன்னைக்கு ஒரு சபையில் ஒரு ஆத்மா வரேன்னா ஓ, அவனை குறித்த இலக்காரமா பாக்குறோமா, இல்ல ஒரு துச்சமா நினைக்கிறோமா? இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு ஒரு பெருமையில ஆடுறோமா? சிந்திச்சுப்பா, ஒரு சபையில நாலு பேர் சிறுவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வாலிப பழங்களா இருக்கலாம், ஆனா உடனே ஒரு விதமான பார்வை, சச்சே இவெல்லாம் எதுக்கு இங்க வரான் அப்படியா? இல்லைங்க, நம்ம யாரு வந்தாலும், எவர்கள் வந்தாலும், அவர் கீழாளர்களோ மேலாளர்களோ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ எப்படிப்பட்டவர்களாலும், இயேசு அத்தனை பேர்களும் மேல அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் சகல மனிதர்லையும் அவர் எவர்கிட்டும் பச்சைபாதம் அல்லவர், பச்சைபாதம் பார்க்கிறவர் அல்லவே அல்ல. ஆகவே உன்னை அப்படியா பார்த்து நேசித்தாரு, ரச்சித்தாரு? இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? நீ ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு சொல்லு? நாரி போய் கடந்த, சாக்கடல ஊறி போய் கடந்த, நரகத்துக்கு போகிற மனுஷனா இருந்த, ஒன்னே ஆண்டவர் ரச்சித்து இருக்கிறார், ஒன்னே ஆண்டவர் கிருபியாய் ரச்சித்து உன்னுடைய பாவத்தை கிருபையா தன்னுடைய வெளியேறப்பட்ட தமிழ் கழுவி இந்த சபைக்குள்ளாக சேர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது. அப்ப நீனும் நானும் எவ்வளவாய் மற்றொரு விதத்துல அக்கறையும் பரிதாபம், அந்த கம்பேஷன், அந்த ஆத்மா பேர்ல பாரத்தை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியான மூன்றாவது காரியம். மூன்றாவது காரியம் அதுதாங்க, எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களை உதாசீனப்படுத்தவோ, எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களை ஒரு விதமான இலக்காரமாக நினைக்கவோ, எந்த விதத்திலும் மற்றவர்களை நாம் அற்பமாக என்னவோ அசட்டை என்னவோ செயல்படவே கூடாது. கிறிஸ்தவனுக்கு அழகே அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், அந்த இயேசுவை முதன்மையாக வைத்து செயல்படுகிறவனா இருக்கும் பொழுது அந்த இடத்துல மூணாவது காரியம் அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த இடத்துல அவன் அதான் செஞ்சாங்க. சிச்சி, இவன்லாம் எதுக்கு கூட்டு போகணும், கடக்கட்டும், அவன் செத்து நாரி போய் கடக்கட்டும், இவனுக்கு நான் ஏன் கூட்டு போகணும், இவனுக்கு ஏன் நான் கரிசனாய செயல்படணும் அப்படியா என்ன வைத்திருந்தானா? இல்லவே இல்லை. நம்முடைய ஊழியத்துல எத்தனையோ ஆத்துமாக்களை சந்திக்கிறோம், எத்தனையோ தேவையில்ல ஆத்துமாக்களை சந்திக்கிறோம், ஒருவேளை முடியாதவர்களா இருக்கலாம், இல்ல எத்தனையோ தேவையில்ல ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் மத்தியில நம்ம கருசனையும் அன்பையும் காமிக்கும் பொழுது ஒருவேளை ஆத்மா சந்திக்கப்படலாம், நிச்சயமா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலாம், நிச்சயமா அந்த இயேசுவை கண்டு கொள்ளலாமே, சந்தேகமே இல்லையே. அதனால நம்ம அவர்களை உதாசனப்படுத்தல, இவர்களை ஏற்றுக்கொண்டு இல்லைங்க, எல்லாரையும் அன்பு செலுத்து, எல்லாருமே அக்கறை கொண்டு அந்த இடத்துல அதான் படிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒன்னு குறுநியர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம், ஒன்னு குறுநியர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்துல நம்ம ஒரு அருமையான வசனத்தை படிக்கலாம். ஒன்னு குறுந்தியர் ஒன்னாம் அதிகாரம் 26 வசனம் முதல் ஆண்டவர் அந்த இடத்துல தெளி தெளிவாக சொல்றாரு பாருங்களேன். ஒன்னு குறுந்தியர் ஒன்னாம் அதிகாரம் 26 வசனம் அந்த இடத்துல ஆண்டவர் எந்த விதத்திலும் பச்சபாதம் உள்ளவராய் அல்லங்க. அவர் எதை யாரை தெரிந்து கொண்டார், ஆண்டரை தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, அருமையான தெரிந்து கொள்ளுதல் பாருங்க. அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னைக்கு நீனும் நானும் எவ்விதமாக செயல்பட வேண்டும் அங்க பாக்குறோம். ஒன்னு குறுந்தியர் 1:26 வசனம் முதல், எப்படி நில் சகோதரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அடே அப்பா, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ உன்னதமான காரியத்தை கவனிக்கிறோம் பாத்தீங்களா. ஆகவே ஒன்னே என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்டவர்கள், அற்பமான இழிவானவர்கள் பலவீனமானவர்களும் தெரிந்து கொண்டார். ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் எவ்விதமாக ஊழியம் செய்யறோம், இன்னைக்கு நீனும் நானும் ஊழியத்துல மற்றவங்க பேர்ல கருசனையும் பாரமும் அன்பும் கொண்டவர்களாகி ஊழியம் செய்யறோமா? அது எப்படிப்பட்ட ஆத்துமா இருந்தாலும், ஒரு வாலிப ஆத்துமா இருக்கட்டும், ஒரு சிறு ஆத்துமா இருக்கட்டும், அவங்களுக்கு பேருந்து ஒரு அசட்டை மனதோடு, சிச்சி இவெல்லாம் உருப்பட மாட்டான், சிச்சி இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், சிச்சி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவெல்லாம் இங்க இருக்கணும் அவசியமே இல்லை, வரணும் அவசியமே இல்லை, இல்லைங்க, ஆறா இருக்கட்டும், அது சிறுவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், வாலிப பசங்களா இருக்கட்டும், ஐயோ அந்த ஆத்துமாவை குறித்து தானே சிந்தையை பார், அந்த ஆத்மாவுடைய வரி நிலையை பார், அந்த ஆத்மா எவ்வளவு குற்றிராய் காணப்படும், அந்த ஆத்மா தேவனை அறியாத ஆத்மா, அது பாவத்தில் விழுந்து போன ஆத்மா, அது அப்படிதான் செய்யும். அதனால நம்ம அது மேல வருத்தப்பட்டு அது மேல உதாசீனப்படுத்தி அவனை அசட்டை செய்து கொண்டு நம்ம துச்சமா நினைத்து நம்ம புறக்கணிக்கிறது ஒரு ஞானமான காரியமே அல்ல. ஆகவே யாரா இருக்கட்டும், அவளை அன்புள்ளத்தோடு கரிசனையோடு பாரத்தோடு அக்கறை கொண்டவர்களாக இயேசுவை காண்பிக்க வேண்டும். அப்பதான் நம் ஊழியத்தில் அநேக ஆத்மாக்களே ஆதாயம் செய்ய முடியும். அப்படிதான் அநேக மக்கள் அப்படிதான் ஆதாயம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், குறும்புக்கார தம்பியா இருக்கட்டும், இல்ல பிடிவாதக்கார வாலிப தம்பியா இருக்கட்டும், இல்ல முரட்டாட்ட குணமுள்ள கடின இருதயம் உள்ள மனுஷனா இருக்கட்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், பாவத்தில் விழுந்து போன ஆத்மா ஒரே ஒரு அவள்தான். வேதம் தெளிவா சொல்லுது, இப்படியான பாவ ஆத்மாவை சந்திக்கணும், ரட்சிப்புகளை கொண்டு வரணும். ஆகவே அந்த ஆத்மாவில் நாம் அக்கறையும் அன்பும் பரிதாபமும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் கொடுக்கணும் தவிர நாம் அவர்களை வெறுத்து ஒதுக்குவோ வெறுப்பையோ காமிச்சிடவே கூடாது. எந்த விதத்துல நாம் அந்த விதத்துல காமிச்சிடவே கூடாது. அப்படிதான் இந்த நூற்றுக்கு அதிபதி செய்தான் தன்னுடைய வேலைக்காரனை உதாசீனப்படுத்தல, அசட்ட பண்ணல. அடையப்பா அந்த இடத்துல பிரியமானவன், டியர் டு ஹிம், ஹைலி ரிகார்டட், பெரிதான விதத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு வைத்திருந்தான் வேலைக்காரனை குறித்து. அப்ப இன்னைக்கு நீனும் நானும் நம்ம சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து தானே பார்வை எப்படி இருக்குது, அவர்களை அக்கறையும் அன்பும் பரிதாபமும் நேசத்தையும் பாசத்தையும் காண்பித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யற பிள்ளைகளாய் வாழறோமா? அந்த சிந்தை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே மூணு முக்கியமான குவாலிபிகேஷன், இன்னைக்கு நீனும் நானும் ஊழியத்துல வல்லமையா எழும்பணும்னா, ஊழியத்திலே வல்லமையான ஊழியக்காரனா சீஷனா எழும்பணும்னா, முதலாவது நீனும் நானும் கும்புற அந்த இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவரை காமிக்கணும், பெரிய ஒரு பெரிதான விதத்துல ஒரு உயர்வான மதிப்பை நீ வைத்து செயல்பட வேண்டும். அவர் இவ்வளோ பெரிய கடவுள், தம்முடைய வார்த்தை கொண்டு இந்த உலகத்தை படைத்த கடவுள், தம்முடைய வார்த்தை கொண்டு அவர் ரட்சிக்க முடியும், தம்முடைய வார்த்தை கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே அவருடைய வார்த்தையின் மேல எவ்வளவு பெரிய கனம் இருந்துச்சு, அவருடைய வல்லமை பேர்ல எவ்வளவு பெரிய கணம் இருந்துச்சு பாருங்க. ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை குறித்து தானே பெரிதான ஒரு பார்வை வைத்திருக்கிறாயா, இயேசுடைய வார்த்தை குறித்து தானே பெரிதான கணத்தை வைத்திருக்கிறாயா, இயேசுடைய வார்த்தைக்கு தானே ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? தேவன் நிச்சயமாக அவரால் முடியும், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. இந்த கொல்லிமலையில கூட எதுனோ தேவையில்ல ஆத்மாக்கள் உண்டு, அவரால் முடியும். எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவரால் செய்ய முடியும்? அவர் வல்லவர், அவருடைய வார்த்தை போதுமானது, அவருடைய வார்த்தை இருவரும் கருக்கொள்ளப்பட்டையும் வல்லமையான வார்த்தை, ரட்சிப்பு ஏதுவான வார்த்தை, அந்த வார்த்தையினால அவர் முடியும். அப்படியாக அவருடைய வல்லமை, அவருடைய அவரை குறித்த பெரிதான பார்வை வைத்திருக்கிறாயா? இரண்டாவது, உன்னை குறித்தான அற்பமான பார்வை வைத்திருக்கிறாயா? ஐயோ, இந்த நூற்று கழுவதி அதுதாங்க செஞ்சான். அவனுக்குள்ள எத்தனையோ தகுதிகள் இருந்துச்சுங்க, அவனுக்கு எத்தனையோ தகுதிகள் இருந்துச்சு. ஏன் அந்த மூப்பர்கள், யூதருடைய மூப்பர்கள் அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனாலும் ஒரு நாளும் அவன் தன்னுடைய நன்மைகள், தன்னுடைய தகுதியை குறித்து பெருமிடிச்சு கொள்ளவே இல்லை. ஐயோ அன்றரே, நீ என்னிடத்தில் வர பாத்திரவன் அல்ல சுவாமி, எனக்கு தகுதியே இல்லை சுவாமி, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். இரண்டாவது காரியம், தன்னை குறித்து அற்பமான பார்வை வைத்திருந்தான். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு எத்தனை தொகுதி இருக்கு தெரியுமா, எத்தனை என்னுடைய பதவி என்ன தெரியுமா, என்னுடைய வேலை என்ன தெரியுமா? எந்த விதத்துல அவன் பெருமடிச்சு கொள்ளவே இல்லைங்க. இன்னைக்கு நீனு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது, கூடாது. ஓ, அப்படியா இடம் கொடுப்போம் என்றால் ஊழியம் மட்டாயி போயிடும். அந்த ஊழியத்துல ஆண்டருடைய வல்லமையை பார்க்கவே முடியாது. கடவுளை கடைசில யாரா கடவுள் ஆக்கிடுவோம்? கடைசில கடவுளை யாரு, கடவுள் யாரு, கடவுளை மட்டுப்படுத்திடுவான், இவன் கடவுள் ஆக்கிடுவான், அவ்வளவுதான். யார் உயர்த்தப்படுவான், இவன் உயர்த்தப்பட்டுருவான். அங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? மூணாவதாக, அடையப்பா, மற்றொரு அருமையான குணம், மற்றொரு அருமையான குவாலிபிகேஷன் என்ன, வலிமையான ஊழியக்காரனாய் செயல்படுவதற்கு சுற்றில இருக்கிற ஆத்மாக்கள் மேல அக்கறையும் கருசனையும் பாரத்தையும் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அது எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், அவர் மேல ஒரே ஒரு பாரம், ஐயோ அந்த ஆத்மா பாவத்தில் விழுந்து போய் கிடக்குது, அந்த ஆத்மா பாவ நாச மோசத்துல விழுந்து போய் கிடக்குது, அந்த ஆத்மா இன்னைக்கு மறுத்தாலும் நரகத்துக்கு போகுமோ, ஐயோ அந்த ஆத்மா ரட்சிப்புகளை வரணுமே, அது சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிய பிள்ளைகளா இருக்கட்டும், ஐயோ பெரியவர்களா இருக்கட்டும், ஐயோ அந்த ஆத்மா குறித்து தானே அந்த கம்பேஷன், அந்த உருக்கம், மன உருக்கம், அந்த பாரம், அந்த அன்பு, அந்த அந்த பரிதாபத்தை கொண்ட ஒரு இருதயத்தை இருக்குதா? உன்னுடைய இருதயம் அப்படி இருக்குதா? இல்ல ஒரு சாரார மட்டும் நீ அன்பு செலுத்திட்டு ஒரு சாரார புறக்கணிக்கிறாயா? சிச்சி, அதுதா தேவனுக்கு பிரியமில்லாத புத்தி. அனைத்து மக்களையும் நீ அன்பு செலுத்துகிறாயா? அனைத்து விதத்தினரையும், அனைத்து வயதினரையும் நீ அன்பு செலுத்துகிறாயா? உன்னுடைய உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் ஆழமாய் அரைந்து பார், எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறாய், மற்றும் வேலை அறுக்கையும் பாரமும் கொண்ட ஒரு மனுஷனா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார். இந்த மூன்று முக்கியமான அந்த தகுதிகளை உடைய ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது இந்த ஊழியமும் சிறக்கும், நம்மளும் ஒரு ஊழியனாய், வல்லமையான ஊழியனாக எழும்பலாம், சந்தேகமே இல்லை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் அனைவருமா ஒன்று கூடி இந்த வெளியேறப்பற்ற வார்த்தையை சிந்திக்க தியானிக்க உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் இதோ இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால், இந்த ஊழியம் வல்லமையாக எழுப்பப்பட வேண்டும் என்றால், நாங்கள் ஊழியத்தில் வல்லமையான கருவிகளாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், இந்த மூன்று முக்கியமான தகுதிகளுடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டுமே சுவாமி ஆண்டவரே. முதலாவது, நாங்கள் கும்பிடுற கடவுள், அந்த கடவுளை குறித்த உயர்வான பார்வையை வைக்க வேண்டுமே சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் எவ்வளவு பெரிய கடவுள், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அப்படியான விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டுமே சுவாமி. எங்களிடத்தில் எத்தனை அவிசுவாசம் பொங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி. அவரை உயர்வாக நாங்கள் பார்க்காதபடி, உயர்வான அன்றைய பார்வையை வைக்காதபடி, உயர்வான மதிப்பை நாங்கள் கொடுக்காதபடி மட்டாய் நினைத்து விடுகிறோமே சுவாமி. எங்களை மன்னிய சுவாமி. எங்கள் நாட்களிலே இந்த ஊழியத்தில் அன்றைய கர்த்தாவே உங்களுடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஊழியம் சிறக்க வேண்டும் என்றால், இந்த ஊழியம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றால், இந்த ஊழியத்தில் எழுப்புதலையும் கர்த்தாவே எழுப்புதலையும் உயிர்முயற்சியும் பார்க்க வேண்டும் என்றால், அன்றே அன்றே நாங்கள் உண்மை உயர்வாய் மதிப்பிட வேண்டுமே சுவாமி. உண்மை உயர்வாய் நாங்கள் பார்க்க வேண்டுமே சுவாமி. உம்முடைய வல்லமையை நாங்கள் பெரிதான விதத்தில் மதிப்பிட வேண்டுமே சுவாமி அன்றே. அப்படியாக நாங்கள் விசுவாசிக்க, அப்படியாக நீர் எவ்வளவோ பெரிய கடவுள் விசுவாசிக்க, உம்முடைய ஒரே வார்த்தை கொண்டு உலகத்தையே படைத்த தேவன், உம்முடைய வார்த்தை கொண்டு ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும் சொல்லி அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்கு தாரு சுவாமி. உண்மை உயர்வாயை குறித்து நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்ய சுவாமி. இரண்டாவது, எங்களை தாழ்த்த வேண்டும் சுவாமி அன்றே. நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் அற்பமானவர்கள் சொல்லி எங்களுடைய எங்களுக்கு குறித்துதான பார்வை அற்பமாக இருக்க வேண்டுமே சுவாமி ஆண்டவரே அப்படியான சிந்தையை தாரும், அந்த தாழ்மையான சிந்தையை தாரும், எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பெருமையை உடைத்து போடு சுவாமி, அகம்பாவத்தை உடைத்து போடு சுவாமி, மன மேட்டுமையை உடைத்து போடு சுவாமி, எங்களை நாங்களே தாழ்த்தும்படியான விதத்தை தாரு சுவாமி. மாத்திரமல்ல மற்றவர்கள் அக்கறையும் கருசனையும் பார்வும் மன உருக்கம் கொண்டவர்களாகி இருக்க உதவி செய்யும், அவருடைய ஆத்மாவை மட்டுமே பார்க்க உதவி செய்யும் சுவாமி. அவங்களுடைய குடும்பத்தனத்தையோ கத்தாவது அவங்களுடைய வீம்பான பேச்சையோ அவங்களுடைய பிடிவாத குணத்தையோ நாங்கள் பார்த்து மதிப்பிடாதபடி அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற பரிதாபமான அதுடைய கத்தாவே பாவத்தில் விழுந்து போன ஆத்மாவை பார்த்து நாங்கள் அன்றைய அக்கறை கொள்வர்களாய் அன்பு கொள்வர்களாய் பரிதாபம் கொள்வர்களாய் அந்த ஆத்மாக்காக நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் எழும்ப உதவி செய்யும் சுவாமி. அப்படியாக இந்த மூன்று முக்கியமான தகுதிகளை கொண்டவர்களாய் நாங்கள் ஊழியத்தில் எழும்பும் பொழுது அந்த ஊழிய வல்லமையாய் இருக்குமே, நாங்கள் வல்லமையாய் செயல்பட முடியுமே சுவாமி, எங்களுக்கு அருள் புரியும். அப்படியாக நாங்கள் செயல்பட உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும் வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.